இன்றைய தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து இன்றைக்கு வந்து நம்ம 4வது அத்தியாயம் 42வது ஸ்லோகம் படிக்க இருக்கோம். அத்தியாயம் 4 பதம் 42. தஸ்மாத் அஜ்ஞான சம்போதம் சுகிருத்ஸ்தம் ஜானசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் அதிஷ்டோதிஷ்ட பாரதஹ. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரந்த பக்திவிதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எனவே அறியாமையால் உன் இதயத்தில் எழுந்த ஐயங்கள் ஞானமெனும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும். யோக கவசம் பூண்டு பரத குலத்தவனே எழுந்து போர் புரிவாயாக. ஓம் தசத். ஓம் அக்யாந்தி மிராந்தசிய ஞானாஞ்சன சிலாகையா சத்சுரு மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முகம் கரோதி பாச்சாலம் பங்கும் லங்கையதே கிரிம் யத்ருபாத்தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யம் ஈஸ்வரம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யத்ய தேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்றைக்கு 4வது அத்தியாயத்தோடைய கடைசி ஸ்லோகம், இந்த அத்தியாயம் இந்த ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் நிறைவடையுது, முடிவடையுது. இந்த கடைசி ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் வந்து 4வது அத்தியாயம் ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்தோம்னா பகவான் வந்துட்டு அவரை பற்றிய இந்த தெய்வீகமான அறிவு, உன்னதமான அறிவு இந்த அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து வைக்கிறார். ஸோ முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் இந்த பகவத்கீதை புதுமை இல்லை, பழமையானது. நம்ம படிக்கிற புஸ்தகம் வேணால் புதுசாக இருக்கலாம். நிறைய பேர் பகவத்கீதை புக்கு வாங்கி படிக்கிறாங்க, புக்கு தான் புதுசாக இருக்குது, ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பழமையானது இல்லையா. முதல் ஸ்லோகத்தில் 4வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்திலே பகவான் சொன்னார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுவிக்காக அப்ரவீத். இந்த பகவத்கீதை வந்து 1000 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பகவான் சூரிய தேவனுக்கு உபதேசித்தார். ஸோ இப்படி இந்த உன்னதமான அறிவு வந்து காலப்போக்கில் சீடப்பரம்பரை வாயிலாக அப்படியே இறங்கி வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் அப்படி நின்று போயிட்டதுனால திரும்பவும் அதை வந்து கொண்டு வர்றதுக்காக பகவான் வந்து யாரை செலக்ட் பண்ணார், அர்ஜுனன் செலக்ட் பண்ணார். ஸோ அர்ஜுனன் மூலமா திரும்பவும் பகவத்கீதை நம்ம கொடுக்குறார். பிற்காலத்தில் வரக்கூடியவங்க எல்லாரும் வேதங்களுடைய சாரமான இந்த பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டு பகவான் மேலே எப்படி அவரை பற்றிய உன்னதமான அறிவை நம்ம பெறதுக்கும் அவரை பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கும் அவருடைய பக்தி தொண்டு பகவானுடைய வைபவங்கள் அவருடைய கல்யாண குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் வந்து இந்த பகவத்கீதை யோக முறையை திரும்பவும் இந்த ஆத்ம விஞ்ஞானம் அதாவது பகவானுக்கு நமக்குள்ள சம்பந்தம் அதை பற்றி இந்த ஆத்ம விஞ்ஞானத்தை வந்து அர்ஜுனனுக்கு போதிக்கிறார். எதனால பகவான் அர்ஜுனனை செலக்ட் பண்ணாருங்கிறத 3வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா. அர்ஜுனன் வந்து பகவானுடைய பக்தனும் நண்பருமா இருக்கார். சைவாய மயா தேக்தா யோகோ போக்த புராதனா பக்தோ சிமே சகா சேதி ரகசியம் ஹேது உத்தமம். அர்ஜுனா நீ எனது பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால அப்ப நம்ம என்ன அங்க என்ன புரிஞ்சிட்டோம், பகவத்கீதை புரிந்து கொள்றதுக்கு நம்ம பகவானுடைய பக்தனா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அர்ஜுனன் ஒரு சந்தேகம் கேட்டார் இல்லையா, இந்த பகவத்கீதையை வந்து நீ வந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி நீ வந்து சூரிய தேவனுக்கு சொன்னாய் இல்லையா பகவான் இடத்துல கேட்கிறார் அர்ஜுனன். அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, ஏன்னா நீயும் நானும் ஒரே சக வயசுல இருக்கோம் கிருஷ்ணா, நீங்க இந்த 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதையை சூரிய தேவனுக்கு சொன்னீங்கன்னா எப்படி நான் புரிஞ்சுக்கிறது. ஸோ உண்மையில் அர்ஜுனனுக்கு சந்தேகம் இல்லை, பின்னாடி நம்மள மாதிரி உள்ளவங்க பகவத்கீதையை படிக்கும்போது குழப்பம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்டார். என் பகவான் ரொம்ப அற்புதமாக சொன்னார், நீயும் நானும் பல பிரிவுகள் கடந்து வந்திருக்கோம், அதை நான் எல்லாற்றையும் அறிவேன், நீ மறந்து விட்டாய் அர்ஜுனான்னு சொன்ன. பகுனிமே வெகி வெதிதானி ஜென்மானி தவச அர்ஜுனா தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேஷ்ட பரந்தபா. ஸோ காரணம் என்னது, பகவானுடைய உடல் ஆத்மீகமானது. ஸோ அப்போ 6வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொன்னார் பகவான், அஜோபிஷன் அவ்வயாத்மா பூதானாமீஸ்வரோபிஷன் பிரகிருதி அதிஷ்டப்பிய சம்பவாமி ஆத்மமாயா. பகவான் இந்த உலகத்தில் எப்படி தோன்றாருன்னு சொன்னார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய சுய சரீரம் அந்த உண்மையான தன்னுடைய ஆத்மீக சரீரத்தோட பகவான் இங்க தோன்றார். ஸோ பகவானுடைய ரூபம் வந்து கற்பனையானது இல்லை. ஸோ யாரோ வந்து சும்மா பெயிண்டிங் வரைஞ்சி வச்சுட்டாங்க இல்லை ஏதோ ஒரு கற்பனை பண்ணி அப்படி கிடையாது. ஸோ பகவானுடைய ரூபம் உன்னதமானது நித்தியமானது. அவர் அந்த தன்னுடைய சொந்த ஆன்மீக சரீரம் உண்மையான அந்த ஆன்மீக சரீரத்தோட பகவான் இங்க தோன்றதா 6வது ஸ்லோகத்தில் சொல்றாரு. 7வது ஸ்லோகத்தில் எதுக்காக தோன்றார் சொல்றார், எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தோ அப்ப நான் நிகழ்ந்தோறும் அவதரிக்கின்றேன். எதா எதாகிய தர்மஷ்ய கிளானிர் பவதி பாரதா அப்யுத்தானாம் அதர்மஷ்ய ததாத்மானம் சுஜாமியகம். எப்பெல்லாம் ஜனங்க தர்மத்திலிருந்து விலகி போயிடுறாங்களோ அப்ப திரும்ப தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக பகவான் தோன்றார். சோ பகவான் வந்து ஆத்மீய சரீரத்தோடு தோன்றார், எதுக்காக எப்படி தோன்றார், ஆத்மீய சரீரத்தோடு தோன்றார், எதுக்காக தோன்றார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக. அப்படி இங்க தோன்றும் போது என்ன பண்றாரு, பரித்ராணாய சாது நம்பினாச்சாய துஷ்கிருதம் பக்தர்களை காக்கிறதும் அசுரர்களை அழிக்கிறது. இங்கு தோன்றி அவர் பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வீகமான லீலைகள். அப்புறம் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாங்க, வெறுமனே இதை தெரிந்து கொள்வதாலேயே ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யுவவேதி தக்துவதக தியக்துவா தேகம் புனர் ஜென்ம நைத்தி மாமேதி. சோ அர்ஜுனா, அர்ஜுனா யாரோத்தருடைய பிறப்பு செயல்கள் லீலைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவங்க திரும்ப இந்த ஜட உலகத்துல பிறக்கிறது இல்ல, அவங்க என்னுடைய நித்தியமான உலகை அடைகிறார் சொல்றாரு. சோ எப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் வந்து பகவான் வந்து எப்படி இங்க தோன்றார், அவர் தோன்றி இங்க என்ன அற்புதங்கள் பண்றாரு, அப்புறம் அவர் வந்து எப்படி பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு என்ன பலன் கிடைக்குது இப்படி ஒன்னா சொல்லிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் வர்ணாசிரம முறை எப்படி தோன்றுறதுன்னு சொன்னார் இல்லையா, பகவான் தான் இந்த வர்ணாசிரம தர்மத்தை தோற்றுவிச்சார். நான்கு வர்ணங்கள் நான்கு ஆசிரமங்கள், சதுர்வர்ணம் மயா சிஸ்டம், பகவானால அந்த வர்ணாசிரம் படைக்கப்பட்டது. எதுக்காக? பகவானை அடைறதுக்காக. வர்ணாசிரம நோக்கம் என்னன்னு பார்த்தோம், பகவானை அடைறதுக்காக. ஸோ இப்படி பகவான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல வந்து ரொம்ப அற்புதமான இந்த தெய்வீகமான அறிவு நாலேஜ் வந்து நம்ம கொடுத்துட்டே வர்றார். தென் அதுக்கப்புறம் செயல், செயல் எப்படி பண்ணணும், நல்ல செயல் அது தீய செயல் அது, கர்மா அகர்மா விகர்மா. கர்மானா என்னன்னு படிச்சோம், கர்மானா பலன் பலநோக்கு செயல் புண்ணிய செயல்கள், ஆ கர்மானா பக்தி தொண்டுல செய்யக்கூடிய செயல், பலன் இல்லாம வெறுமனே பகவானுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய செயல் பக்தி தொண்டு ஆத்மீகமான செயல், ஆ கர்மானா ஆத்மீகமான செயல், விகர்மா அப்படின்னு சாஸ்திரத்துக்கு எதிரான செயல். சோ இதை பற்றி பகவான் விவரிச்சார். இதை வந்து இது கட்டாயம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், கர்மா எது அகர்மா எது விகர்மா எது. சில நேரங்களில் பண்டிதர்கள் கூட குழம்பி போயிறார் சொன்னார் கிருஷ்ணா இல்லையா, கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோகி அத்திர மோகிதா. பெரிய பெரிய பண்டிதர்கள் கூட எது செயல் எது செயல் அல்ல அப்படின்னு குழம்பிடுவாங்க. ஸோ அதனால தான் பகவான் அடுத்தடுத்து சொல்லிட்டு வர்றார், இந்த கர்மாவை வந்துட்டு நம்ம எப்படி செய்யணும், எப்படி வந்து அது ஆத்மீக செயலாக பண்ணுறது, எப்படி விகர்மங்களை தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அதுக்கப்புறம் வந்துட்டு விதவிதமாக யாகங்களை பற்றி சொல்கிறார். ஸோ யஜ்யங்கள் எதுக்காக, யஜ்யம்னாலே வந்து நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, யஜ்யம் வை விஷ்ணு. ஸோ யஜ்யம்னாலே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது தான். அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல ஒவ்வொரு ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யஜ்யம் பண்றாங்க. பிரம்மச்சாரிகள் பிரம்மச்சாரி விரதம் இருந்து பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறாங்க, சன்னியாசிகள் துறவர விரதம் இருந்து பக்தி தொண்டில் ஈடுபடுறாங்க, கிரகஸ்தர்கள் இல்லர் வாழ்க்கையிலிருந்து கூட தங்களுடைய உடைமைகளை வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வர்ணத்திலையும் ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் இருக்கிறவங்க அந்த வர்ணாசிரம முறைக்கு தகுந்தார் போல யஜ்யங்களை செய்து தவங்களையும் விரதங்களையும் செய்து அவங்க பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைகிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உடைமைகளை துறக்கிறவங்க, திரவ யஜ்யா தபோ யஜ்யா தபங்களை விரதங்களை பறிச்சு பண்றவங்க, யோக யஜ்யா யோகம் செய்யறவங்க. ஸோ யோகான என்னது, நிறைய பேருக்கு யோகானு நினைத்து இல்லை, யோகான ஏதோ மூக்காமுத்துறது இல்லை தலைகில நிக்கிறது இல்லை வந்து முட்டிங்கால் போடுறது ஏதோ பண்றாங்க. பட் யோகா இது வந்து யோகாங்கிறது இதுல ஒரு பகுதி தான், யோகனு ஆசனாங்கிறது யோகத்துல ஒரு பகுதி. ஸோ யோகாங்கிறது யோகத்துடைய முக்கிய நோக்கம் வந்து பகவானை அடையிறது தான். ஸோ யோகா வந்து மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது, யோக இந்திரிய சம்யமஹா. யோகம்னா மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்றது. யோகாங்கிறது ஒரு ஏணி மாதிரி, அந்த ஏணியில ஒரு ஸ்டெப்பா போய் நம்ம பகவானை அடையிறது தான் அந்த யோகா. அதுல விதவிதமா யோகங்கள் இருக்கு. ஸோ இப்படி ஒருத்தர் வந்து இந்த யோக முறையை பயிற்சி பண்றவங்க, யஜ்யங்கள் பண்றவங்க, தபங்கள் தானங்கள் இருக்கிறவங்க, ஸோ இவங்க அதுல படிப்படியா பக்குவம் அடைஞ்சு அவங்க கிருஷ்ணனூர் பாதைக்கு வர்றதா சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் பகவான் ரொம்ப அற்புதமா சொல்றாரு, ஒருத்தர் வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும், இந்த உன்னதமான அறிவு பகவானை பற்றிய உன்னதமான அறிவு ஆத்ம விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், முதல்ல ஒரு ஆன்மீக குரு அணுகணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சரணடைந்து அவருக்கு பணிவாக சேவைகள் செய்து அடக்கமாக கேள்வியில் கேட்டு தன்னை உணரக்கூடிய பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். தத்வதக தத்துவ தர்ஷிபிகி, உள்ளதை தெரிஞ்சின்றவங்க யார் வந்து இந்த ஆச்சாரிய சீட பரம்பரையில குரு சீட பரம்பரையில வரக்கூடிய உண்மையான ஆன்மீக குரு, அந்த சாதுவை நம்ம அணுகணும். நிறைய போலி ஆன்மீக குரு இருக்காங்க, போலி இயக்கங்கள் இருக்கு. நம்ம அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம் இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம் நான்கு சம்பிரதாயம், பிரம்ம மாத்துவ கௌடிய சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம். இந்த மாதிரி சம்பிரதாயத்தில் வரக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர் குரு சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியை நம்ம அணுகி அவர்கிட்ட பணிவா சேவைகள் பண்ணி அடக்கமாக கேள்வி கேட்டு தன்னை உணரக்கூடிய பாதையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கிருஷ்ணா இங்க ரொம்ப அற்புதமாக சொல்றாரு. இப்போ அறிவு பெறக்கூடிய வழிமுறை இருக்கு இல்லையா, அறிவு பெறதுக்கு நம்ம இப்ப ஜட உலகத்துல நம்ம அறிவு பெறதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, முந்தைய உபன்யாசங்களை வந்து பௌதிக கல்விக்காக வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறாங்க, காலேஜ் போறாங்க, ப்ரொஃபஸர் அப்ரோச் பண்றாங்க, டீச்சர் அப்ரோச் பண்றாங்க இல்லையா, ஆசிரியர்கள்ட்ட போறாங்க, பெரிய பெரிய பண்டிதர்கள் வந்து படிச்சவங்க கிட்ட எல்லாம் போய் அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம் கரெக்ட். ஸோ அது போல ஆத்மீய விஞ்ஞானத்தை வந்து நம்ம ஆன்மீக குரு அணுகி அவர்கிட்ட பணிவாக இருந்து அடக்கமா சேவைகள் பண்ணி அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப அறிவு பெறக்கூடிய முறை வந்து மூன்று முறை இருக்கு. என்னென்னது, எத்தனை முறை, மூன்று முறை. என்னென்னது, பிரத்யக்ஷா அனுமானா ஸ்ருதி. பிரத்யக்ஷா அப்படின்னா கண்ணால பெறக்கூடிய அறிவு, அனுமானா அப்படின்னா வியூகம் பண்ணக்கூடிய அறிவு, ஸ்ருதி அப்படின்னா சாஸ்திரங்கள் வந்து கேட்கக்கூடிய ஸ்ருதி, சாஸ்திரங்களுக்கு ஸ்ருதினு பேரு. ஏன்னா முதல்ல வந்து வேதங்கள் எழுத்து வடிவில் கிடையாது, காது செவி வழியில கேட்கறது. இப்ப செவி வழியில கேட்டு பெறக்கூடிய அறிவு தான் ஸ்ருதி, வேதங்கள் இருந்து பெறக்கூடிய அறிவு. சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள், உபநிஷதங்கள், இதுல இருந்து பெறக்கூடிய அறிவு தான் ஸ்ருதி. ஸ்ருதி இப்ப இது இந்த மூன்று அறிவு பெறக்கூடிய மூன்று வழிமுறைகள் பார்த்தோம். அறிவு பெறக்கூடிய எத்தனை வழிமுறைகள், மூன்று வழிமுறை. என்னென்னது? பிரத்யக்ஷ, அனுமானா, ஸ்ருதி. சோ இது வந்து எது, இது வந்து எது சரியான வழி அறிவு பெறதுக்கு வந்து எது சரியான வழி? பிரத்யக்ஷா சரியான வழியா, அனுமானா சரியான வழியா, அல்லது ஸ்ருதி சரியான வழியா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சோ பிரத்யக்ஷான கண்ணால பிறக்கும், ஐக்ஷதன கண்ணால பெறக்கூடிய அறிவு. இப்ப நம்ம சில நேரங்கள்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது வண்டியில போறோம், ட்ரெயின்ல போறோம், கார்ல போறோம், இல்ல பஸ்ல போகும்போது மலைகளை பாக்குறோம், பெரிய பெரிய மலைகள்லாம் பாக்குறோம், பச்சை மலை, கொல்லிமலை, குடகு மலை, இந்த மாதிரி மலைகள்லாம் பாக்குறோம். இந்த மலைகளை பார்க்கும்போது நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு கூர்மையா தெரியும், இல்ல பச்சை பசையில இருக்கும் கூர்மையா தெரியும். ஆனா இது 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 உண்மை இல்லை. ஏன்னா நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது கூர்மையா மேல வந்து கூர்மையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையில அப்படி இருக்கா? அங்க போனா ரோடு சமமா தான் இருக்கு இல்லையா? அங்க நிறைய மரங்கள் இருக்கு, நிறைய மிருகங்கள் இருக்கு, மனுஷங்க இருக்காங்க, நிறைய வீடுகள் இருக்கு. ஆனா தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை, ஒரு கூர்மையான ஒரு பச்சையா தான் தெரியுது, கூம்பு மாதிரி ஒரு பச்சையா தான் தெரியுது, கரெக்ட். அப்ப கண்ணால பெறக்கூடிய அறிவு வந்து குறையுடையதா இருக்கு, முழுமையானது இல்ல. சோ கண்ணால பிரத்யக்ஷா கண்ணால பெறக்கூடிய அறிவு வந்து முழுமையானது இல்ல. அடுத்து ரெண்டாவது அனுமானா, அனுமானம் வியூகம் பண்றது. சில நேரங்கள்ல நம்ம யாரோட போன் கால்க்கா வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அஞ்சு மணிக்கு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கரெக்ட். ஆனா நம்ம போன் அடிக்கும் போது நம்ம அவர் தான் பேசுறான்னு நினைச்சு எடுப்போம், ஆனா பாத்தீங்கன்னா வேற யாரோ கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம ஏமாந்துடும், அப்ப நம்ம வியூகம் வந்து தவறாயிடுச்சு. அப்ப அனுமானம் பண்ண பெறக்கூடிய அறிவு வந்து தவறாயிருது இல்லையா? சில நேரங்களில் நம்ம அப்பாவோ அண்ணனோ இல்ல யாராவது நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டோ வந்து ஒரு ஹார்ன் வச்சிருப்பாங்க வண்டியில, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரும்போது அந்த ஹார்ன் அடிச்சுட்டு வராங்க. அப்ப நம்ம என்னக்கு அவங்க தான் வராங்கன்னு எதிர்பார்த்து போய் கதவை திறக்கிறோம், ஆனா வந்து பார்த்தா பால்காரனோ தபால்காரனோ வந்திருப்பாங்க, கரெக்ட். அப்ப நம்ம என்ன ஆயிடுது, நம்மளுடைய அனுமானம் வந்து பொய்யாயிருது. சோ இந்த அனுமானம் தான் விஞ்ஞானிகள் பண்றது. விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, பூமி உருண்டையா இருக்கலாம், தட்டையா இருக்கலாம், செவ்வாய் கிரகத்துல உயிர்வாளிகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அங்க தண்ணீர் இருக்கலாம், அப்படி வியூகம் பண்ணி வியூகம் அவங்களுடைய கற்பனை மனக்கற்பனையில செய்யக்கூடியது. சோ இந்த அறிவு வந்து முழுமையானது இல்லை. இப்ப விஞ்ஞானிகள் பண்ணக்கூடிய அறிவு எல்லாம் அனுமானம், வியூகம் பண்ணி செய்யக்கூடியது. இது இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அது எல்லாம் வந்து இருக்கலாம் இருக்கலாம் தான் சொல்லுவாங்க, தான் அவங்களால உறுதியா சொல்ல முடியாது, இப்படி இருந்திருக்கலாம். அப்போ ஒரு விஞ்ஞானி சொல்லக்கூடிய தத்துவத்தை இன்னொருத்தர் வந்தது இல்ல இல்ல அவர் சொன்னது அப்படி இல்ல, இப்படிதான் இப்படிதான் இருந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார், அவரும் முழுமையா சொல்ல மாட்டார். அப்ப என்ன ஆகுதுன்னா, வியூகம் பண்ணக்கூடிய அனுமானம் பெறக்கூடிய அறிவு முழுமையானது இல்ல. இப்ப எது முழுமையானது? சாஸ்திரங்கள்ல பெறக்கூடிய அறிவு தான் முழுமையானது. ஸ்ருதி, ஸ்ருதினா கேட்கறது, செவி வழியா கேட்கறது, ஆச்சாரியன் இருந்து கேட்டு பெறக்கூடிய அறிவு தான் முழுமையானது. அப்படிதான் வந்து இந்த பகவத்கீதை பாகவதம் இந்த உன்னதமான அறிவு, வேத அறிவு வந்து நம்ம ஆச்சாரியிலிருந்து கேட்கணும், பணிவா இருக்கணும், அடக்கமா இருக்கணும். சோ அதுக்கு வந்து நமக்கு முதல் நம்பிக்கை. அடுத்தடுத்து ஸ்லோகங்களை சொன்னார், 39, அடுத்து 40 இந்த ஸ்லோகங்கள்ல பகவான் நம்பிக்கை பத்தி சொன்னார் இல்லையா? நம்பிக்கையுடையவங்க இந்த பக்தி தொண்டு மேல நம்பிக்கை உடையவங்க அதுல அமைதியும் சந்தோஷம் அடைவாங்க இல்லையா? ஒருத்தர் பக்தி தொண்டு பண்ணலாம், அவருக்கு என்ன கிடைக்குது? ரெண்டு விஷயம் கிடைக்குதுன்னு சொன்னார் இல்லையா பகவான். ஒருத்தர் பக்தி தொண்டு பண்ணா அவர் அந்த நம்பிக்கையோட பக்தி தொண்டு பண்ணும்போது, அவர் பக்தி தொண்டு முழுமையா ஈடுபடும் போது அவருக்கு வந்து ஞானமும் அமைதியும் கிடைக்கும் இல்லையா? ஞானத்தை தேடி ஒரு பக்தர் வந்து அறிவு வளர்த்துக்கு எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, அவருக்கு இங்க எல்லாமே இருக்கு. பகவத்கீதை, பாகவதம், அறிவு சம்பந்தமான அனைத்து சாஸ்திரங்களும், விதிகாச புராணங்களும் ஒரு பக்தருக்கு பகவான் அந்த அறிவு நாலேஜ் கொடுத்துறாரு. தென் அமைதி, பீஸ்ஃபுல்னஸ் இல்லையா? இந்த உலகத்துல எல்லாருமே அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அமைதி நிலவணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா கிருஷ்ண பக்தி விட்டுட்டு அதை முயற்சி பண்றதுனால அது சாத்தியம் இல்லை. அதனால பிரபுபா ரொம்ப அழகா சொல்றாரு, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு வந்து கிருஷ்ண உணர்வை பின்பற்றதுதான், கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்றதுதான். கிருஷ்ண பக்தி ஏற்றிக்கொள்ளாம இந்த உலகத்துல போலித்தனமான அமைதியும் சந்தோஷம் தான் இருக்கும். உண்மையான அமைதியும் சந்தோஷமும் எப்பவுமே சர்வ தேசம் உள்ளும் சந்தோஷம் அமைதி நிலவுனா கிருஷ்ண பக்தி ஒன்றுதான் ஒரே ஒரு வழி. அப்போ நம்ம ரொம்ப அற்புதமா பார்த்தோம், அந்த அமைதியும் சந்தோஷமும் வந்துட்டு நம்ம பக்தருடைய சங்கத்திலிருந்து பக்தி தொண்டு பண்ணணும், எளிமையா, ரொம்ப எளிமையா, பணிவா, தன்னை வந்து கடைநிலை பக்தனாக எப்பவுமே வந்து நம்ம கிருஷ்ண பக்தி செய்யும்போது நம்ம எப்படி நினைச்சுக்கணும், நம்ம வந்துட்டு இன்றைக்கு தான் முதல்ல, அதாவது நம்ம முதல் கிருஷ்ண பக்திக்கு வரும்போது எப்படி செயல்படுவோம், இஸ்கான்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல புது சேவகரா வரோம் இல்லையா? அப்ப நமக்கு எவ்வளவு உற்சாகம் இருக்கும், அப்ப எந்த சேவை சொன்னாலும் செய்வோம் இல்லையா? தர தொடக்க சொன்னா தர தொடப்போம், கூட்டி பெருக்க சொன்னா கூட்டி பெருக்குவோம், பாத்திரம் கழுவோம், எல்லாம் எளிமையான சேவைகள், எந்த ஒரு சேவை கொடுத்தாலும் நம்ம செய்ய தயாரா இருப்போம். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம இவ்வளவு பக்தர்கள் இருக்கா, எவ்வளவு சேவை பண்றாங்க, இப்போ அவங்களுக்குலாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து நம்ம சேவையை ரொம்ப எளிமையான நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனா அது எல்லாமே உன்னதமான சேவை தான், எதுவும் ஒரு சேவையிலிருந்து இன்னொரு சேவை வித்தியாசம் இல்லை. புத்தக விநியோகம் பண்றதோ இல்ல பூஜை சேவை பண்றதோ இல்ல தரை துடைக்கிறதோ இல்ல பாத்திரம் கழுவுவது எல்லாமே முக்கியமான சேவை தான். ஆனா ஆரம்பத்துல அந்த எளிமையான சேவைகள் பண்பு சில நேரங்களில் பக்தர் வந்து டாய்லெட்டு கழிவறையை சுத்தம் பண்றோம். ஸோ இதெல்லாம் பண்றது வந்துட்டு நம்ம எவ்வளவு உற்சாகமா இருக்கும். ஸோ ஆரம்ப நிலையில ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம இஸ்கான்ல வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து பிரபுபாட இயக்கத்துல நம்ம சேவை பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு அப்படி இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு அமைதி, ஒரு அப்படியே நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் பக்தருடைய சங்கத்திலிருந்து சொல்லும் போது அப்படியே நம்மள மறந்துடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருப்போம். இப்போ அந்த மாதிரி நம்ம காலப்போக்கில் என்ன ஆயிரும்னா நம்ம முதல்ல வந்து அந்த சந்தோஷத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழந்துருவோம். எப்போ இழக்க ஆரம்பிப்போம், பக்தர் இடத்துல குறை கண்டுபிடிக்கும் போது. இல்லை ஆரம்பத்தில் வந்து நம்ம பக்தர் இடத்துல குறை கண்டுபிடிக்க மாட்டோம், ஆனால் பக்தி தூண்டு செய்ய செய்ய என்னாகும்னா கூட உள்ள பக்தர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, அவங்கள குற்றம் சொல்றது, அவங்கள அபராதம் செய்யறது. ஸோ இப்படி வைஷ்ணவ அபராதம் செய்யறதுனால நம்ம என்ன ஆயிரும், அப்படியே பக்தி பாதை விட்டு விலகி போடுவோம். ஸோ கிருஷ்ணா வந்து பகவான் தான் நம்பிக்கை கொடுக்குறாரு, பகவான் எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கார். நம்ம பக்தி தூண்டு செஞ்சு பகவானுடைய பக்தி தூண்டில் முன்னேற்ற அடையன்னு நினைக்கும் போது பகவான் என்ன பண்ணுறாரு, அந்த நம்பிக்கை நமக்கு உறுதிப்படுத்துறாரு. ஆனால் எப்போ நம்ம வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணுறோமோ அப்போ பகவான் வந்து தனக்கு அபராதம் பண்ணுறதை எடுத்துக்கிறாரு, நம்மளை கை விட்டுடுவார். ஸோ பகவான் கை விட்டுட்டாருன்னா நமக்கு பக்தி தொண்டு போயிடும், நம்ம பக்தி தொண்டுட்டு விலகிடுவோம். நம்ம சில நேரங்களில் பார்க்கலாம், சில நேரங்களில் பக்தர்கள் வந்து சேவை பண்ணிகிட்டே இருப்பாங்க, கொஞ்ச நாள் காணாமல் போயிடுவாங்க. ஸோ என்னாச்சு என்னடான்னு பார்த்தா அவங்க எல்லாத்தையும் விட்டுடுவாங்க, கோயிலுக்கு வரமாட்டாங்க, சேவை பண்ண மாட்டாங்க, நாமும் ஜபிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அந்த பக்தர் அப்படி பண்ணாரு, அவர் என்ன திட்டாரு, அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, அவர் அன்னைக்கு அந்த தப்பு பண்ணாரு. ஸோ இப்படி பக்தர்கள் கூட சேவை பண்ணக்கூடிய பக்தர்கிட்ட நம்ம குறை கண்டுபிடிக்கிறதும் குற்றம் சொல்றதும் அவருக்கு அபராதம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய ஆன்மி வாழ்க்கையை நம்ம துன்பம் கஷ்டப்படுத்து, நம்ம ஆன்மி வாழ்க்கையை நம்ம இழந்துருவோம். ஸோ அதனால நம்ம ஒருபோது நம்ம என்னைக்கும் கிருஷ்ண பக்தியில வந்துட்டு வருஷங்கள் ஆகாக நம்ம எவ்வளவு வருஷம் ஆனாலும் நம்ம எப்படி இருந்துச்சு, நான் வந்து இன்னும் ஆரம்ப நிலை பக்தன் தான், நான் ஒரு கடைநிலை பக்தன் தான், நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் இன்னும் நிறைய சேவை பண்ணணும். இல்லை நம்ம ஆரம்பத்தில் வந்து இஸ்கானுக்கு வரும்போது எப்படி இருக்கிறோம், எனக்கு ஏதோ சேவை நிறைய கிடைக்காதா, நிறைய சேவை கொடுக்க மாட்டாங்களா, எனக்கு நிறைய பக்தருடைய சங்கம் கிடைக்காதா, நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கணும், பகவத்கீதையில் உள்ள கதைகள் தெரிஞ்சு பகவத்கீதையை தெரிஞ்சுக்கணும், பாகவத்தில் உள்ள கதைகளை தெரிஞ்சுக்கணும், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆர்வமாக இருப்போம். கரெக்ட், ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஆனால் காலப்போக்கில் நம்ம அது பழக்க வழக்கமாக மாறி பக்தி தூண்டை வந்துட்டு சிரத்தையோடு மேற்கொள்ளாமல் நம்ம அப்படியே மேலோட்டமாக பண்ணி என்ன பண்ணிடுவோம், பக்தர் இடத்துல குறை காண்றது, குற்றம் சொல்றது, சண்டை போடுறது, பக்குவம் இல்லாமல் செயல்படும் போது நம்ம வந்து பக்தி தொண்டிலிருந்து வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். ஸோ அதனால எப்பவுமே வந்து நம்ம பக்தி தொண்டில் வந்து எந்த ஒரு பக்தராக இருந்தாலும் எவ்வளவு வருஷம் இருந்தாலும் சரி, ஒரு வைஷ்ணவர் ஒருத்தர் வந்து ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஒரு மாலை ஜபிச்சாலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படி ஒரு தடவை ஒருத்தர் நாம சொன்னாலும் ஒரு தடவை ஒரு மாலை ஜபிச்சாலும் ஒரு வைஷ்ணவர் தான். அந்த வைஷ்ணவர் மனம் கோர்ற மாதிரி ஒரு மனது துன்படுற மாதிரி ஒருபோதும் நம்ம நடந்துக்கூடாது. ஸோ எவ்வளவு எவ்வளவு நம்ம பணிவா தாழ்மையா எவ்வளவு ரொம்ப நம்ம தாழ்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பக்தியில முன்னேற்ற அடைவோம். இல்லையா, ஜட உலகத்துக்கும் ஆத்மீய வாழ்க்கைக்கு ரெண்டு வேறு வேறு பாதை. ஜட உலகத்துல வந்து நம்மளை தாழ்த்திக்கிட்டா நம்மள எல்லாம் கோமாளி திட்டுவாங்க, என்ன நீ இன்னும் உற்சாகமா எல்லாம் பண்ண முடியும், உன்னால பண்ண முடியும், நீ எல்லாம் பண்ணிடுவே, நீ அப்படி பண்ணுவ, நான் அது பண்ண இது பண்ணுவேன், அப்பேற்பட்ட இப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்மள உசுப்பி விடுவாங்க. இல்லையா, ஜட உலகத்துல வந்து நம்மளை உயர்த்தி உயர்த்தி பேசுனாதான் நமக்கு வேல்யூ அதிகம். நம்ம உயர்த்தி நான் உயர்ந்தவன் நான் அப்படி நான் இப்படி நான் அது பண்ண நான் இது பண்ணேன். ஆனால் ஆத்மீக வாழ்க்கையில் அதுக்கு நேர் மாறு. ஒருத்தர் எவ்வளோக்கு எவ்வளோ தன்னை தாழ்த்தி கொள்றானோ அவ்வளோக்கும் ஆன்மீகத்தில் முன்னேற்ற அடைஞ்சிட்டே இருக்கு. தன்னை தாழ்த்தி நான் வந்து ஒரு கடைநிலை பக்தர், பக்தர்லேயும் நம்ம கடைநிலை பக்தர். அதனால சைத்தன்யமா அப்படி என்ன சொல்றாங்க, யார் ஒருத்தர்னால தொடர்ந்து நாமம் ஜபிக்க முடியும், திராத பீசுனீச்சேன தரோர் அபிஷகிருஷ்ணா அமானீனா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. யார் ஒருத்தர்னால தொடர்ந்து நாமம் ஜபிக்க முடியும்னா அவர் வந்து தன்னை வந்து மரத்தை விட பொறுமையா புல்லை விட பணிவன். இது கேட்குறோம், பல தடவை கேட்குறோம், படிக்கிறோம், பேசுறோம், ஆனா இது நடைமுறையில வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லையா, நடைமுறையில வந்து நம்மளால பயிற்சி பண்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு நாள்ல வர்றது இல்லை, தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தாழ்த்திக்கிறோமோ, யாராவது நம்மளை திட்டினாலோ அடிச்சாலும் உதச்சாலும் என்ன சொன்னாலும் நம்ம வந்து மரம் மாதிரி சகிச்சுக்கிட்டு புல்லு மாதிரி பணிவா இருந்தோம்னா எல்லாருக்கும் எல்லா மரியாதையும் கொடுத்து எப்படி நம்ம மற்றவர்கிட்ட மரியாதை எதிர்பார்க்கிறோமோ அப்படி மற்றவர்கள் அது போல இல்லையா, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் இல்லையா, என்ன எல்லாரும் மதிக்கணும், என்ன எல்லாரும் போகணும், அதே போல நம்ம மற்றவர்களையும் மதிக்கணும் போகணும், நம்ம புகழ்ச்சியும் மதிப்பும் எதிர்பார்க்க கூடாது. ஸோ இந்த ஒரு மனோநிலையில இருந்தாதான் ஒருத்தர் தொடர்ந்து நாமம் ஜபிக்க முடியும்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஓரொரு வைஷ்ணவர்களும் ஓரொரு வைஷ்ணவர்களும் ஓரொரு பக்தர்களும் ஓரொரு ஆச்சாரியரும் அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. தன்னை வந்து கடைநிலை பக்தனாக, பக்தனையும் அடியோருக்கு அடியோனாக, எளியோனுக்கு எளியோனாக, ரொம்ப ரொம்ப எளிமையான பக்தர்களாக வாழ்ந்திருக்காங்க. நம்மளுடைய சம்பிரதாயத்திலும் ஸ்ரீ சம்பிரதாயத்திலும் அந்த மாதிரி எண்ணற்ற வைஷ்ணவ ஆச்சாரியர் வாழ்ந்திருக்காங்க. இப்போ நம்ம சம்பிரதாயத்தை வந்து ரூப கோசாமி கதையை பேசணும் படிச்சிருக்கோம், சனாதன் கோசாமி பற்றி படிச்சிருக்கோம். ஸோ அதே போல் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வந்துட்டு ஸ்ரீசைல பூர்ணர் ஒரு ஆச்சாரியர். ஸ்ரீசைல பூர்ணர் வந்து ராமானுஜருடைய சீக்ஷா குருல ஒருத்தர். ராமானுஜருக்கு வழிகாட்டக்கூடிய நிறைய குருமார்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்துட்டு ஸ்ரீசைல பூர்ணர். அவர் வந்து திருமலையில தங்கியிருந்தார், திருப்பதியில பாலாஜியோடைய கைங்கரத்தில் ஈடுபடுறார். அப்போ ஒரு நாள் ராமானுஜ ஆச்சாரியர் தன்னுடைய சீடர்களோட திருமலைக்கு வராரு பாலாஜி சேவிக்கிறதுக்காக. யாரு? ராமானுஜாச்சாரியர். ஸோ ராமானுஜாச்சாரியர் திருமலை வந்துட்டு அவர் இந்த மலை ஏறவே இல்லை. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த திருமலை திருப்பதி வந்துட்டு ஆதிசேஷனுடைய பாடி, ஆதிசேஷனுடைய உடல், அனந்தனுடைய உடலா இருக்கிறதுனால ராமானுஜர் அதை ஏற மறுத்துட்டார், கீழேயே தங்கிடுறார். ஸோ ராமானுஜர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே ஆச்சாரியர் ஸ்ரீசைல பூர்ணர் வந்து அவருக்கு பிரசாதம் கொண்டு வர்றார். மகாபிரசாதம், பாலாஜியோடைய மகாபிரசாதம் கொண்டு வர்றார். யாரு? ஸ்ரீசைல பூர்ணர். யாரு கொண்டு வர்றார்? ராமானுஜாச்சாரியர். ராமானுஜர் அடி ஆச்சாரியரை பார்த்தோன்னே ராமானுஜர் சாஷ்டமா விழுந்து நமஸ்கரிக்கிறார். ஒரு தண்டம் போல விழுந்து நமஸ்கரிக்கிறார். ராமானுஜர் வந்து ஆச்சாரியிட்ட பிரார்த்திக்கிறாரு, தாங்கள் அடியேன் ஒரு சேவகன், தாங்கள் எனக்கு நீங்க பிரசாதம் எடுத்துட்டு வரணுமா? நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்ல வேற யாரோ உங்க ஆசிரமத்திலேயே வந்து நம்ம இதுலயே வந்து மடத்திலேயே ஒரு ஆரம்ப நிலை பக்தர் இருந்து அவர்கிட்ட நீங்க கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே. ஆச்சாரியருக்கு எவ்வளவு கைங்கறி இருந்திருக்கும், எவ்வளவு உயர்ந்தவர் நீங்க, நீங்க ஏன் வந்தீங்க? இந்த எளியவனுக்காக ஆச்சாரியர் வரலாமா அப்படின்னு கேக்குறாரு. யாரு? ராமானுஜர். யார் இடத்துல? ஸ்ரீசைல பூர்ணர் இடத்துல. இப்போ ஸ்ரீசைல பூர்ணர் ரொம்ப பணிவா அடக்கமா சொல்றாரு ராமானுஜர் இடத்துல, என்னுடைய ஆசிரமத்துல என்னுடைய மடத்துல என்னை விட ஒரு கடைநிலையான ஒரு கீழ்நிலையான பக்தனை நான் பார்க்கல, அதனாலதான் நானே வந்தேன்னு சொன்னார். யாரு? ஸ்ரீசைல பூர்ணர். திரும்பவும் ராமானுஜர் வந்து அவர் சாஸ்திரமா விழுந்து நமஸ்கரிக்கிறார். இப்போ ஆச்சாரியன் வந்து தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்திக்கிறாரு, அவர் வந்து ராமானுஜருக்கு ஒரு சீக்ஷா, ராமானுஜரை வழிநடத்தக்கூடிய ஒரு குருவா இருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் எப்படி இருக்கு, எப்படி எப்படி எடுத்துக்கிறார் தானே, தன்னை வந்து ஒரு கடைநிலை பக்தரா, ஒரு எளியவனுக்கு எளியவனாக அந்த ஆசிரமத்திலே தன் ஒரு கடைநிலை பக்தரா தான் நினைச்சுக்கிறார். பாருங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு எந்த இடத்துல இருக்காங்க, எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்காங்க. அவங்க பகவான் கூட பேசுறாங்க, பகவானை தரிசனம் பண்றாங்க. இது கதை இல்லை, இப்ப நம்ம பேசுறதா கதையோ கற்பனையோ இல்லை, வெறுப்ப ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது, ஏறக்குறைய 1000 வருடங்கள் கூட ஆக முடியல. ஸோ அந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் வாழ்ந்த வந்து பூமியில நம்ம பிறந்திருக்கு, நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்படி அவ்வளவு ரொம்ப பணிவு, ரொம்ப அடக்கம், ரொம்ப எளிமை. யாரு? ஸ்ரீசைல பூர்ணர். ஸோ அதே போல அன்னைக்கு நம்ம கூரத்தாளுடைய சரித்திரம் படிச்சிருந்தோம் இல்லையா? அன்னைக்கு நம்ம வந்து கூரத்தாளுடைய கதை பேசும்போது அவருடைய அவருக்கு ஒரு அருமையான மகன் இருந்தார், ஒரு பையன், ஒரு கூரத்தாளுடைய பையன். அவர் பேர் வந்து பராசர பட்டர். ஸோ பராசர பட்டர் வந்துட்டு ராமானுஜருடைய காலத்துக்கு அப்புறம் அவர் தான் வந்து ஸ்ரீரங்கத்துடைய மடாதிபதியா இருக்கார். பாருங்க எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஸ்ரீரங்கத்தை வந்து ஒட்டுமொத்த வைஷ்ணவத்தையும் வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஆச்சாரியர். யாரு? பராசர பட்டர். ராமானுஜருக்கு அப்புறம் இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தை வந்து ரொம்ப அற்புதமாக வழிநடத்தி கொண்டு போய் ஒரு மிகச்சிறந்த ஆச்சாரியராக திகழ்ந்தார் பராசர பட்டர். இப்போ அவர் ஒரு நாள் வந்துட்டு ரங்கநாதர் சேவிக்கிறக்கா வர்றார். யாரு? பராசர பட்டர். ஸோ ரங்கநாதர் சேவிக்க வரும்போது அந்த கோயிலில் ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு. நாய் வந்து கோயிலுடைய கோயிலுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நாய் கோயிலில் வந்தோடனே பூஜாரிகள் என்ன பண்ணாங்க, நாயெல்லாம் விரட்டிட்டு அந்த இடத்த வந்து சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவுறாங்க. ஃபுல்லாக கோயிலை பூரா தண்ணி ஊற்றி கழுவுனாங்க. அப்போ பராசர பட்டர் கேட்டார் அவங்ககிட்ட, ஏன் இந்த கோயில் அவ்வளோ சுத்தம் பண்ணுறீங்க, இன்றைக்கி தண்ணி ஊற்றி கழுவுறீங்க? அவங்க சொன்னாங்க, நாய் குறுக்கு உள்ளே வந்துருச்சு. ஓ அப்படியா, இந்த நாய் தினமும் வந்து போயிட்டுருக்கேன், நீங்கள் அப்போ கழுவுறது இல்லையா, அந்த நாய் வந்ததுக்கு போய் கழுவுறீங்களே அப்படின்னு சொன்னார். இப்போ பாருங்கள், தன்னை வந்துட்டு நான் ஒரு பெரிய மடாதிபதி, நான் ஒரு பெரிய ஆச்சாரியன், என்னை நிறைய சீடர்கள் இருக்காங்க, நிறைய பேர் பின்பற்றுறாங்க, அப்படிலாம் எந்த ஒரு கருவும் அகங்காரம் இல்லாமல் தன்னை வந்து ரொம்ப எளியவனாக, அடியவனுக்கு அடியவனாக, சேவகனுக்கு சேவகனாக, சேவகனுடைய சேவகனுடைய சேவகனாக கருதி வாழ்ந்த ஆச்சாரியர்லாம் இருந்த இடத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போது அந்த மாதிரி ஒரு எளிமையான வைஷ்ணவர், ஒரு உன்னதமான ஆச்சாரியர் பராசர பட்டர். ஸோ அவர் ஒரு நாள் பாகவத உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். பகவானுடைய லீலைகளையும் அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பேசிட்டு இருக்கார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த சபையில அவருடைய ஆயிரக்கணக்கான சீடர்கள் உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பேர் அவருடைய உபன்யாசத்தை கேட்டு ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அதுல வந்து ஒரு பிராமணர், அவருக்கு மேலே ரொம்ப அவருக்கு ரொம்ப பொறாமை, பராசர பட்டர் மேலே ஒரு பொறாமை உள்ளவர். எப்பவுமே பொறாமை உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவர் வந்து பராசர பட்டர் பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு பயங்கரமா அவரை நிந்திக்கிறார். நீ அப்பேற்பட்டவன், இப்பேற்பட்டவன், நீ ஏமாத்துறவன், நீ ரொம்ப மோசமானவன், ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கொடூரமா வந்து நிந்திக்கிறார். ரொம்ப கொடூரமா வந்து அவரை திட்டுறாரு, மோசமா தாழ்த்தி பேசுறாரு அந்த பக்தர், அந்த பண்டிதர். அப்போ அங்க உள்ள அவருடைய சீடர்களுக்கெல்லாம் பயங்கரமா கோவம் வருது, அப்படி கண்ணெல்லாம் செவந்துருது. நம்ம முன்னாடி ஆச்சாரியன் அவன் எதிர்த்து பேசுறாரு, ஆச்சாரியனை குறை சொல்றாரு, ஆச்சாரியிட்ட குற்றம் காண்றாரு, இவர் என்ன ஒரு பண்டிதர்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப கோபமா இருக்காங்க. ஆனால் ஆச்சாரியர் முன்னாடி தங்களை கோவத்தை கட்டுப்படுத்திட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இவர் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அப்போது பராசர பட்டர் தன்னுடைய சீடரில் ஒருத்தர் கூப்பிட்டார். கூப்பிட்டு ரங்கநாதருடைய பிரசாதத்தை வாங்கிட்டு வர சொன்னார். ரங்கநாதருடைய மகாபிரசாதம், எங்கன்னா அவருடைய கவர்மெண்ட் அவருடைய மாலை, அப்புறம் அவருடைய லட்டு பிரசாதம், இந்த மாதிரி பகவானுடைய பிரசாதம்லாம் வாங்கிட்டு சொன்னார். அந்த கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பிராமணர்கிட்ட கொடுத்துட்டு அவர் நமஸ்கரிக்கிறார். யார்? பராசர பட்டர். அப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா அது இந்த பண்டிதர் வந்துட்டு அவரை நம்ம ஆச்சாரியர் இவ்வளோ எழுந்து பேசுகிறாரு, ரொம்ப தாழ்த்தி பேசினார், ரொம்ப கேவலமாக பேசினார், ரொம்ப தகாத வார்த்தைகளால் கேட்கவே முடியாத மாதிரிலாம் பேசினார். ஆனால் ஆச்சாரியன் அவருக்கு போய் மகாபிரசாதம் கொடுத்து அவரை நமஸ்கரிக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். யாருக்கு? பராசரப்பட்ட சீடருக்கெல்லாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஆச்சரியம், யார் இந்த திட்டினார் இல்லையா அவருக்கே ஆச்சரியம், என்னடா நான் இவர் இப்படி திட்டுற, இவர் எனக்கு இப்படி என்னை கௌரவிக்கிறாரு, நான் ரொம்ப மோசமாக பேசினேன், அவரே ஏண்டா திட்டோன்னு ஆயிடுச்சு அவருக்கு, நான் இவரை போய் திட்டேனேன்னு அவர் அவரே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடந்துகிட்டாரு. யார்? பராசரப்பட்டர். ஸோ தன்னை நிந்தித்தவன், தன்னை திட்டியவன், தன்னை இகழ்ந்து அவதூறு பேசியவன் கூட வந்து மாலை அணிவிச்சு அவனுக்கு பிரசாதம் கொடுத்து அவனை கௌரவிச்சாரு பராசரப்பட்டர். இதனால் அப்போ சீடர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பராசரப்பட்டர் சொல்றாரு, ஒரு பாகவத உபன்யாசம் வந்து மூன்று விஷயங்களை செய்யணும். ஒரு பாகவதம் பேசக்கூடிய ஒரு பக்தர் வந்துட்டு ஒரு பகவானுடைய லீலைகளை, பகவானுடைய பகவத்கீதை, பாகவதம், பகவானுடைய இந்த சொற்பொழிவு ஆற்றக்கூடிய பக்தர்கள் வந்து மூணு விஷயங்களை கடைபிடிக்கணும். ஒன்று வந்து, முதலாவது வந்து பகவானுடைய கல்யாண குணங்கள், பகவானுடைய லீலைகள், அவருடைய கல்யாண குணங்கள், அற்புதங்களை வர்ணிக்கணும். ரெண்டாவது அடியார்கள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய வைபவங்கள், பகவானுக்கும் பக்தனுக்கும் என்னுடைய அன்பு பரிமாற்றம், பக்தித்தனுடைய மகிமைகளை பற்றி சொல்லணும். மூன்றாவது தன்னை வந்து தங்கிட்ட உள்ள குறைகளை சொல்லி, தான் ரொம்ப தாழ்ந்தவன், தான் ரொம்ப கீழ்நிலையானவன், தான் அருகதையற்றவன்கிறத சொல்லணும். நான் முதல்ல ரெண்டு விஷயத்த பண்ணிட்டேன், மூணாவது நான் பண்ணல, அது அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னார். யாரு? பராசரப்பட்டர் இல்லையா? அவர் அந்த மாதிரி வந்து தன்னை வந்து தன்னை வந்து எளியோனுக்கு எளியோனாக, அடியோனுக்கு அடியோர், ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு பக்தராக நினைச்சுக்கிட்டார். ரொம்ப நான் ஒரு சாதாரணமானவன், ஆனால் அவர் வந்து ஒட்டுமொத்த வைஷ்ணவத்தையே வழிநடத்தி செல்லக்கூடியவர். யாரு? பராசரப்பட்டர். அதே மாதிரி தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து சாட்சாத் ஸ்வயம் ஈஸ்வரன், பகவான், முழுமுதற் கடவுள். பிரஜேந்திர நந்தன் ஹோய் சச்சிசூத ஹொய்லசி பலராம் ஹொய்ல நித்தாய். பிரஜேந்திர நந்தன் சாஷாத் பகவான் கிருஷ்ணர், சச்சி சூதா சச்சி மாதாவுடைய குழந்தையா வந்திருக்காரு வர்க்கு வங்காளத்துல, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. பலராம் ஹொய்ல நித்தாய், நித்யானந்த பலராமரா வந்திருக்காரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும், பக்தி தொண்டு எப்படி பண்ணணும், எப்படி வைஷ்ணவர்களுக்கு மரியாதை செலுத்தணும், எப்படி ரொம்ப எளிமையா பக்தி பண்ணணும், எப்படி ரொம்ப பணிவா இருக்கணும், எப்படி ரொம்ப அடக்கமா இருக்கணுங்கிறத பகவானே ஒரு பக்தோட ரூபத்திலிருந்து காமிச்சதுதான் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பணிவாக, ரொம்ப அடக்கமாக பக்தி தொண்டு பண்ணுவார். அவர் வந்து ஒரு பக்தர், ஒரு வைஷ்ணவர் எப்படிலாம் இருக்கணுங்கிறத அவர் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய கேரியர், அவருடைய வாழ்க்கை மூலமாகவும், அவருடைய சகாக்கள் மூலமாகவும் இந்த உலகத்துக்கு எடுத்து காமிச்சார். அவருடைய சகாக்கள் சைத்தன்ய மகாபிரபு, ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ஹரிதாஸ் தாக்கூர், இவங்கெல்லாம் வந்து ஒரு எளிமையான வைஷ்ணவர்கள். தங்களை வந்து வைஷ்ணவரே நினைக்காம, நான் வந்து ஒரு கீழ்நிலையானவன், நான் ஒரு கடைநிலையானவன், நான் வந்து ரொம்ப பந்த கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தங்களை வந்து ரொம்ப தாழ்த்திக்கிட்டு ரொம்ப எளிமையாக பக்தி பண்ணதுனால அவங்களுடைய புகழ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து கற்பனை இல்லை, இது வந்து கதை இல்லை, 500 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் வெறும் 500 வருஷங்கள் தான் இப்போ இருக்கு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு காசியில் இருந்தார். ஸோ காசியில் வந்துட்டு ஒரு நாள் காசியோட தெருக்களில் வந்து சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து காசி தெருக்கில் நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அவர் பின்தொடர்றாங்க. இளம் சன்னியாசி அவ்வளோ அழகு, அப்படியே காவி நிற ஆடை உடுத்தியிருக்கார், அப்படியே உருக்கிய பொன் நிறத்தில் இருக்கார், அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்குது, பயங்கரமான தேஜஸ். அப்படி சூரியன் வந்து பல கோடி சூரியன்கள் சேர்ந்து ஒழிச்ச எந்த ஒரு தேஜஸ் இருக்குமோ அவ்வளோ ஒரு தேஜஸ் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ ஒரு சன்னியாசி, இப்படி சன்னியாசி வந்து காசியோடைய வாரணாசியோட தெருக்களில் பாடிட்டு போது அங்கே உள்ள சன்னியாசிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏடாது ஒரு சன்னியாசி இப்படி ஒரு பித்து பிடிச்ச மாதிரி, ஒரு பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் பாடிட்டு போகிறாரு. ஒரு சன்னியாசி உட்காந்து சாஸ்திர விசாரணைலாம் பண்ணணும், சாஸ்திரங்களை சாஸ்திரங்களை பற்றி விவாதிக்கணும், அதை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணணும், சாஸ்திரங்களை பற்றி இது பண்ணாமல் இவர் உட்காந்து ரோட்டில் வண்டி பாடிட்டு போகிறாங்க அப்படின்னு அவர் எல்லாரும் ஏளனம் பண்ணுறாரு, தூட்டுறாங்க, ஏளனம் பண்ணுறாங்க. யார்? காசியில் உள்ள மாயாவாதி சன்னியாசிகள். ஸோ காசி வந்து மாயாவாதிகளுக்கு பேர் பட்ட ஸ்தலம். அங்கே வந்து கடவுளுக்கு ரூபம் இல்லை, நானும் கடவுள் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயாவாதி சன்னியாசிகள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி பிரகாசானந்த சரஸ்வதினு ஒரு ஆச்சாரியர் இருந்தார், ஒரு மாயாவாதி சன்னியாசி, அவருக்கு 60,000 சீடர்கள். இப்போ அவர் பார்க்குறாரு, என்ன இந்த சன்னியாசி இவ்வளோ அழகாக இருக்கு, இவ்வளோ இளம் சன்னியாசியாக இருக்கார், இந்த வயசில் இப்படி வந்து ரோட்டில் பாடிட்டு போகிறார் இவர், இவர் வந்து நம்ம கூட சேர்ந்து சாஸ்திரங்கள விசாரணை பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம். அங்கே ஒரு வைஷ்ணவர், ஒரு பக்தர், ஒரு பிராமணர் இருந்தார். அவருக்கு ரொம்ப வருத்தம், மகாராஷ்டிரா சன்னோதயா பிராமணர், அவருக்கு ரொம்ப வருத்தம். என்ன சைதன்யமா அப்படி மகிமை என்னன்னு தெரியல. அவர் எவ்வளவு உன்னதமான பக்தியை வெளிப்படுத்துறாரு, எவ்வளவு ஆனந்தத்தை வெளிப்படுத்துறாரு, எவ்வளவு பிரேமத்தை வெளிப்படுத்துறாரு. ஆனா இதை புரிஞ்சுக்காம இந்த மாயாவாதிகளும் வரட்டு தத்துவவாதிகளும் கற்பனையாளர்களும் வந்துட்டு அவரை நிந்திக்கிறத வந்து அவரால் பொறுத்துக்க முடியல. இப்ப அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு நாள் எல்லா சன்னியாசிகளும் வந்து ஒரு விருந்து கூப்பிட்டு இருந்தார். அப்ப அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு விருந்து கூப்பிடுறாரு. யாரு? இந்த மகாராஷ்டிரா பிராமணன், சன்னோதய பிராமணன். இப்போ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டார். நீ ஒன்றும் வருத்தப்படாத, எல்லாம் சரியாகும். அவர் அழுகிறார் சைத்தன்ய மகாபிரபு வந்து, உங்களை எல்லாம் இப்படி நிந்திக்கிறாங்களே, நீங்க வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி பாடிட்டு போறீங்கன்னு சொல்றாங்க, நீங்க ஒரு பித்து பிடிச்சவன் சொல்றாங்க, உங்களுக்கு சன்னியாசி என்ன ஒரு சன்னியாசி ஒரு சாஸ்திரம் படிக்காம ரோட்ல பாடிட்டு போறாரு சொல்றாங்க, இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மகாபிரபுன்னு அழறாரு. ஒன்றும் அழகாது, எல்லாம் அவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, டைம் வரும்போது எல்லாம் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாங்க, அவருடைய வீட்டுக்கு விருந்து சாப்பிட்றதுக்காக போனாங்க, பிரசாதம் சாப்பிட்றதுக்காக போறாரு. அப்போ அந்த மாயாவாத சன்னியாசிலாம் உட்காந்துருக்காங்க, அவருடைய தலைவர் வந்துட்டு பிரகாசானந்த சரஸ்வதி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு போய் ஆர்குமெண்ட்டில் முதல்ல பண்ணல, அப்படியே இந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அந்த கால் கழுவுறதுக்குலாம் ஒரு இடம் இருக்கும் இல்லை, அந்த காலத்தில் வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பைப்பெல்லாம் பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க, வீட்டுக்குள்ளே கால் வாஷ் பண்ணி தான் உள்ளே போவாங்க. இப்போ நம்ம அப்படி இல்லை, எங்கே போனாலும் அப்படியே ஆடு மாடு மாதிரி நாய்க்குட்டி மாதிரி உள்ளே போக ஆரம்பிச்சிடறோம். ஸோ முதல்ல வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது கால்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக உள்ளே வருவாங்க. இப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், இந்த கை கால் கழுவுற இடத்துல போய் ஓரமாக உட்காந்துக்கிட்டார். ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது இந்த சன்னியாசி கால் கழுவுற இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ பிரகாசானந்த சரஸ்வதி அவரே பர்சனலாக இந்த மாயாவாதியுடைய தலைவர் இருக்கார்லையே அவங்களுடைய குரு, அவர் போய் சைத்தன்ய மகாபிரபு கை தாங்களாக பிடிச்சி அவர் எழுப்பி அப்படி கூட்டிகிட்டு வந்து தன் பக்கத்தில் உட்கார வச்சு, அங்கே உட்காராதீங்க, ஏன் பக்கத்தில் உட்காருங்க, ஏன் அங்கே போய் உட்காருங்க, ஏன் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். அவர் நாராயணான்னு சொன்னார். யார? சைத்தன்ய மகாபிரபு. இந்த மாயாவாதி சன்னியாசிகள் எப்படின்னா, அவங்க சன்னியாசி எடுத்துட்டா நாராயணர் ஆயிடுவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் சன்னியாசி எடுத்துட்டா நான் நாராயணன், நீ நாராயணன், ரோட்டில் போகிறோம் எல்லாருமே நாராயணன். ஒருத்தர் தன்னை உணர்ந்துட்டு அவன் நாராயண ஆயிட்டான். ஸோ இதுதான் மாயாவாதம், நானும் கடவுள் ஒன்று, நான் சன்னியாசி எடுத்து நான் கடவுள் ஆயிட்டேன். ஆனால் இந்த நாராயணர்னு சைத்தன்ய மகாபிரபு பார்த்து சொன்னது அவருக்கு பொருந்தும், ஏன்னா அவர் முழுமுதல் கடவுள், பகவான் கிருஷ்ணர், நாராயணர், விஷ்ணு, அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ அவர் தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து சைத்தன்ய மகாபிரபு நாராயணர்னு ஏற்றுண்டார், அவர் முழுமுதல் கடவுள் ஏற்றுட்டு ஒரு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டார், கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அடக்கமாக பவ்யமாக பணிவாக பேச ஆரம்பித்தார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு எப்படி அவங்களை ஜெயிச்சார், தன்னுடைய அடக்கம், பணிவு, எளிமை, ரொம்ப ரொம்ப அமைதியாக, ரொம்ப எளிமையாக பணிவாக அவங்ககிட்ட பேசி அவங்க அனைவரையும் அந்த பிரகாசானந்த சரஸ்வதி அவருடைய 60,000 சீடர் அவ்வளோ பேரையும் வைஷ்ணவராக்கிட்டாங்க. அவ்வளோ பேரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம சொல்லிட்டேன். ஸோ எப்படி சைத்தன்ய மகாபிரபு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறாரு, நம்ம எப்பவுமே பக்தருடைய சங்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து தாச தாசானு தாச கோபி பிரதபத கமலையோ தாச தாச தாசானு தாசன். சில பிரபுபா சொல்லுவாங்க, இதை 1000 தடவை பெருக்கிக்கங்க, நான் வந்து பக்தருடைய பகவானுடைய சேவகருடைய அப்படி 1000 மடங்கு பெருக்கிக்கணுமா. இப்போ கடைநிலை பக்தனா நம்ம நினச்சிக்கணும் எப்பவுமே, நம்மளை எப்பவுமே நம்ம எல்லா பக்தருக்கும் சேவை பண்ணணும், எல்லாரையும் பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே நம்ம கடைநிலை பக்தராக நினச்சிக்கணும். இதுதான் குலசேகரால் ரொம்ப அழகாக படுறாரு, பிரித்யஸ்ய பிரித்ய பிரித்தி பிரித்யஸ்ய பிரித்யஸ்ய இதிமாம் ஸ்மரலோகநாதா, பகவானே நான் உங்களுடைய சேவகனுடைய 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 சேவகனாக இருக்கணும். ஸோ இது சில பிரபுபாதர் அப்படிதான் இருந்தது. சில பிரபுபாதர் வந்துட்டு ரொம்ப எளிமையாக பக்தி பண்ண, ரொம்ப பணிவு, ரொம்ப அடக்கமான பக்தர், ரொம்ப எளிமையானவர். அவர் எப்பவுமே தன்னை பெரிய ஆச்சாரியனு கர்வமெல்லாம் காட்டிக்கல. ஸோ ஒரு சமயம் பத்திரிகை நிருபர்கள் வந்து பிரபுபாத இடத்துல கேட்குறாங்க, சாமிஜி நீங்கள் என்ன மேஜிக் பண்ணீங்க நீங்கள், ஏன்னா வெளிநாட்டில் வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய நீங்கள் கிருஷ்ண பக்தி, நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ எந்த நாட்டுக்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அவ்வளோ பேர் நாம சொல்றாங்களே, அவ்வளோ பேர் பக்தர்கள் ஆயிட்டாங்களே, அப்படி நீங்கள் என்ன மாய பண்ணீங்க, என்ன மேஜிக் பண்ணீங்க நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? பத்திரிகை நிருபர்கள். அப்போ பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொன்னார், நான் ஒன்றும் செய்யலை, நான் என்ன மேஜிக் பண்ணேன், என் குருநாதர் எனக்கு கட்டளையிட்டார், என் குருமாரா சொன்னாரு நீ வெளிநாட்டில் போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணு. ஸோ நான் என் குருவோடைய கட்டளை ஏற்றுனு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன், நான் ஒரு மேஜிக்கு பண்ணல அப்படின்னு பிரபுபார் வந்து ஒரு தூய பக்தர். ஸோ பிரபுபாருடைய தூய்மை, அவருடைய தூய்மையினால தான் வந்துட்டு உலகத்தில் அவ்வளோ பேரும் கிருஷ்ணவுடல முன்னேற்றம் அடைஞ்சாங்க. ஆனால் பிரபுபார் தன்னை எப்படி நினச்சிக்கிட்டாரு, நான் வந்து என்னுடைய குருவோடைய சேவைக்காக செய்து, நான் வந்து சேவகனுடைய சேவகனுடைய சேவகன். ஸோ இப்படி நம்ம ஆத்மீய வாழ்க்கையுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்னென்னா, நம்ம எப்போவுமே நம்ம தாழ்த்தி கொள்றது தான். நான் வந்து கடைநிலை பக்தன், நான் பக்தருடைய பக்த சேவகனுடைய சேவகன், நம்ம ரொம்ப ரொம்ப கடைநிலை பக்தராக நம்ம நினைக்கும் போது தான் நம்ம ஆத்மீய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவோம். ஸோ எப்போ நான் வந்து நான் பக்தர் ஆகிட்டேன், நான் 5 வருஷமாக பண்ணுறேன், நான் 10 வருஷமாக பண்ணுறேன், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், இவங்க யார் சொல்கிறதுக்கு அப்படிலாம் நம்ம கர்வம் கொட்டோம்னா, நம்ம அகங்காரப்பட்டோ கர்வப்பட்டாலும் நம்ம பக்தி தொழில முன்னேற்றம் அடையவே முடியாது. ஸோ நம்ம பக்தி தொழிலில் வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். இல்லை எவ்வளோ காலம் பண்ணிட்டு தான் நமக்கு நாமத்தில் ருச்சி ஏற்படாது. நிறைய பேர் கேட்பான், நான் ஜபிக்கிறேன் எனக்கே டேஸ்ட் வர மாட்டேங்க, எனக்கே நாமத்தில் சுவை ஏற்பட மாட்டேங்குது, எனக்கே பக்தி தொழில் சுவை வர மாட்டேங்குதுன்னா, நம்ம அந்த எந்த மனநிலையில் செய்கிறோன்னு இருக்கு. நான் வந்து நம்ம வந்து சேவகனுடைய சேவகனா நினைச்சு செய்யறோமா, இல்ல நான் பண்ணேன் என்னாலதான் முடிவு நினைச்சு செஞ்சோமா? ஸோ நம்ம எந்த மனநிலையில இருந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஆத்மீய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நிறைய வழிமுறைகள் நமக்கு ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிகாலை எழுந்திருக்கிறது, நாமம் ஜபிக்கிறது, புறப்பாடு புஸ்தகங்கள் வாசிக்கிறது, பக்தருடைய சங்கத்திலிருந்து பக்தி தொண்டு விஷயங்களை பற்றி பக்தி தொண்டு செய்யறது, பக்தி தொண்டு விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, இப்படி இந்த ஆன்மீக வாழ்க்கையில வந்து பகவான் நிறைய உதவி பண்ற ஆச்சாரியர் பக்தர்கள். ஸோ இந்த மாதம் வந்து மார்கழி மாசம், மார்கானா மார்கஷி சோகம், நான் மாதங்களே மார்கழியா இருக்கிறேன்னு சொல்றாரு கிருஷ்ணா. பகவத்கீதை சொல்ற இல்ல, பகவான் வந்து மாதங்களில் நான் மார்கழி. ஆனா முட்டாள்தனமா நம்மால் என்ன பண்ணிட்டானுங்க, மாதங்களில் அவள் மார்கழி கதான ஹீரோ வந்து ஒரு பொண்ணை, ஒரு ஆண் வந்து பொண்ணை பார்த்து பாடுறான் மார்கழி அவதான் மார்கழி, ஆனா அவருடைய அழகு நித்தியமானதில்ல, ஒரு நாள் இறந்து போயிடுவா, இதெல்லாம் தெரியாதவன் இதுதான் அறியாமை. ஸோ அறியாமையினால நம்ம சினிமா டிராமா இதெல்லாம் மூழ்கி போய் பெண்களையும், பெண்கள் வந்து ஆண்களை வந்து அழகு நினைக்கிறது, ஆண்கள் வந்து பெண்களை மார்கழின்னு சொல்றது, இதெல்லாம் முட்டாள்தனம். இதை கூட மாத்திட்டாங்க, பகவத்கீதையிலிருந்து எடுத்து மாதங்களில் பகவான் நான் மார்கழிங்கிறார், அவன் மார்கழியில் மாதங்களில் அவன் மார்கழின்ட்டான். ஸோ இதுதான் முட்டாள்தனமான செயல்கள். ஸோ பகவான் வந்து இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷ தன்மை வாய்ந்தது, ரொம்ப ஆன்மீக முன்னேற்றம் தரக்கூடியது. ஸோ இந்த மாதத்தில் வந்து நம்ம அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி பகவான் நாமத்தை உச்சரித்தோன்னா நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். மங்களாரத்தி அட்டன் பண்ணுறது, நாமம் ஜபிக்கிறது, ஸோ எப்படி நம்ம இந்த மார்கழி மாதத்தை வந்து சரியாக பயன்படுத்திட்டோம் நம்ம நல்ல ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். ஸோ இந்த மாதம் வந்து பக்தர்கள்லாம் திருப்பாவை பாடுறோம் இல்லையா, ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வைஷ்ணவர்கள்லாம் திருப்பாவை பாடுவாங்க. ஸோ ஆண்டாள், ஸோ ஆண்டாள் வந்து மிக உன்னதமான பக்தர். ஆண்டாள் யாரு, யாருடைய அவதாரம், பூமாதேவி இல்லை பூமியோட அவதாரம். ஒரு சமயம் வந்து பகவான் வராக அவதாரம் பண்ணார், வராக அவதாரம் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ரூபம் எடுத்து பகவான் எதுக்காக வராக அவதாரம் பண்ணாரு, இரண்யாக்ஷன் கூட சண்டை பண்ணி பூமி இல்லை பூமாதேவி வந்து இரண்யாக்ஷன் கர்ப்பக்கடலுக்கு அடியில் வச்சுனான். ஸோ பகவான் போய் பூமாதேவி மேலே கொண்டு வந்து அந்த இரண்யாக்ஷனை வதம் பண்ணார். அப்போ பூமாதேவி மடியில் உட்கார வச்சுட்டு பகவான் வந்து எல்லா வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் அனைத்தும் பக்தி தொண்டினுடைய மகிமைகள், பக்தி தொண்டுடைய மிக உன்னதமான நிலை, பகவானுடைய கல்யாண குணங்கள், அவருடைய வைபவங்கள், பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தனுடைய ஏற்றம், பக்தனுடைய கல்யாண குணங்கள், வைஷ்ணவர்கள் எவ்வளவு உயர்ந்தவங்க, இப்படி ரொம்ப அற்புதமா பகவானே வர்ணிக்கிறார். யாரு, வராகதேவ். யார் இடத்துல, லக்ஷ்மி பூமாதேவி இடத்துல. பூமாதேவிக்கு பக்தி தொண்டைய வைபவங்களை பத்தி கேட்டு பக்தருடைய மகிமைகள்லாம் கேட்டோன்னே அவங்களும் வந்து பக்தி தொண்டு பண்ணணும், அதாவது பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்யணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பூலோகத்துல போய் பக்தி தொண்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூமாதேவி ஆண்டாளா தோன்றினார். இங்க எவ்வளவு பேர் நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிருக்கீங்க, ரைட். ஸோ ஸ்ரீவல்லிபுத்தூர்ல வந்துட்டு ரொம்ப அற்புதமான திவ்ய தேசம், வடபத்ர சாய் பெருமாள். ஸோ அங்கே நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கதை படித்தோம் இல்லையா, பெரியாழ்வார் எப்படி விஷ்ணு சித்தர் வந்து பெரியாழ்வார் ஆனாரு. ஸோ பெரியாழ்வார் வந்து ஒரு நாள் அவர் நந்தவனத்தில் வந்து கைங்கரியம் பண்ணுறார், பகவானுக்கு மாலை தொடுக்கிறது, பூக்கள்லாம் பறிக்கிறார். இப்போ ஒரு அழகான பெண் குழந்தை, ரொம்ப அழகு, அப்படி பௌர்ணமி மாதிரி ஜொலிக்கிறாங்க, அப்படி உருக்கி பொன் நிறத்தில் இருக்காங்க அந்த குழந்தை. ஸோ அந்த குழந்தையை பார்த்தோன்னே பெரியாளர் ரொம்ப சந்தோஷம், அந்த குழந்தைய அப்படியே எடுத்து ரொம்ப அன்போடு வளர்க்க ஆரம்பிக்கிறார். சின்ன வயசுலேருந்தே 4-5 வயசுலேருந்தே பகவானுடைய கதைகள், கிருஷ்ணனுடைய லீலைகள், கிருஷ்ணர் எப்படி கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சார், எப்படி காளிங்கன் மேலே நர்த்தனை பண்ணார், ஸோ கிருஷ்ணர் எப்படி வெண்ணை திருநாரு, எப்படி மண்ணை உண்டார், இப்படி கிருஷ்ணருடைய ஓரொரு லீலைகளையும் வந்து ரொம்ப அழகாக சொல்லி அந்த குழந்தையை வளர்க்குறார். யாரு, பெரியாழ்வார். யாரு, கோதை, கோதை நாச்சியார் ஆண்டாள். ஸோ இப்படி கோதைகிட்ட வந்து ஆண்டாள்கிட்ட வந்து கிருஷ்ணனுடைய கதைகள்லாம் சொல்லி சொல்லி ஆண்டாள் வந்து கிருஷ்ணன் லீலைகளை கேட்டு 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 அவங்க மனது முழுவதும் கிருஷ்ணரே நிறைஞ்சிருக்காங்க, அவங்க அப்படியே கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலேயே வாழ்கிறாங்க. யார், ஆண்டாள். ஸோ ஆண்டாளுக்கு வந்து கல்யாண பருவம் வந்தது. ஆண்டாள் என்ன பண்ணாங்க, கோதை நாச்சியார் வந்துட்டு அந்த விஷ்ணு சித்தர் இந்த பெரியாழ்வார் இருக்கார், அவர் மாலை தொடுப்பாங்க. ஸோ மாலை தொடுக்கிறது வந்து ஆண்டாள் வந்து சூடி பார்த்து பெருமாளுக்கு அனுப்புவாங்களாம், இந்த மாலை நல்லா இருக்கா, இப்போ நம்ம போனாலும் பார்க்கலாம், இது வந்து கதையோ கற்பனையோ அல்ல, இப்போ நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் போனாலும் அந்த கிணறு ஆண்டாள் வந்து அந்த இப்போ கிணத்துல போய் எட்டி பார்த்தா நம்ம முகம் தெரியும் இல்லையா. ஸோ கிணத்துல போய் ஆண்டாள் எப்படி பார்ப்பாங்களாம், அந்த மாலை அழகா இருக்கா, நல்லா இருக்கா, பெருமாளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சூடி பார்த்து கொடுத்தாங்களாம். அதனால சூடி கொடுத்த சுடர் கொடினு ஆண்டாளுக்கு திருநாமம் கோதை நாச்சியாருக்கு. அப்போ ஒரு நாள் பெரியாழ்வார் அதை பார்த்துட்டார், நம்ம பொண்ணு வந்து பெருமாளுக்கு போடுற மாலையை வந்து இப்படி சூடி அசுத்த பண்ணிட்டாலே, அதை வந்து எப்படி பிரசாதம், அந்த பிரசாதத்தை வந்து அவருடைய மாலை எப்படி நம்ம பகவானுக்கு கொடுக்க முடியும், பகவானுடைய பிரசாதத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம், பகவானுக்கு அணியப்பட்ட மாலை நம்ம அணிஞ்சிக்கலாம், ஆனால் நம்ம அணிஞ்ச மாலையை பகவானுக்கு கொடுக்கலாமா, அது அது வந்து அபராதமாயிட குற்றமாயிடாதோ அப்படின்னு பெரியாழ்வார் வந்துட்டு அந்த மாலையில் வரும், அது அவளுடைய முடியலாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த மாலையை பெருமாளுக்கு சாத்தலை, அன்னைக்கு போடலை. அப்போது பகவானே வந்துட்டார், பகவான் வடபத்ர சாய் வந்து சொன்னார், ஏன் இன்னைக்கு எனக்கு மாலை போடல நீ? அப்போ சொன்னால் என்னை வந்து ஆண்டாள் வந்து போட்டுட்டா, அந்த மாலை தான் எனக்கு வேணும், ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆண்டாளுக்கு வந்துட்டு பகவானே தனக்கு கணவராக வரணும்னு ஒரே ஆசை. அவங்க வந்து பகவான் மேலே கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்டு கேட்டு அவருடைய அன்பு, அவருடைய அழகு, அவருடைய லீலைகள், அவருடைய கல்யாண குணங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு வந்து பகவானே தனக்கு கணவராக வரும். ஒரு மானிடனே நான் கல்யாணம் செய்யவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். பெரியாளுவர் சொன்னால் இது எப்படி சாத்தியமாகும், பெருமாளை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதெல்லாம் தெரியாது, நான் பெருமாளை தான் திருமணம் செய்துக்குவேன்னு ஒரு ஒத்த காலில் நின்று அவங்க வைராக்கியமாக இருக்காங்க. யாரு? ஆண்டாள் நாச்சியார். பகவான் சொல்கிறாரு, ஆண்டாள் ஸ்ரீரங்கம் கூட்டிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்ரீரங்கநாதர் இருக்காலே அந்த ரங்கநாதர் தான் ஆண்டாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பகவானே வந்துட்டு ஆண்டாள் ஏற்றுக்கிறாங்க. ஸோ இப்படி ஆண்டாள் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பகவான் மேலே அன்பு வெளிப்படுத்தினாங்க. ஒரு பக்தன் எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு செய்யணும், எப்படி பக்தி தொண்டு பண்ணணும், பக்தி தொண்டில் எப்படி முன்னேற்றணும், பகவானுடைய நாமங்களுடைய கல்யாண குணங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப அழகாக அந்த திருப்பாவை 30 பாசுரம் அந்த 30 பாடல்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து பக்தி தொண்டை வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. ஆண்டாள் நாச்சியார் வந்து பார்த்தோம்னா 4-5 வயசுலேருந்து கிருஷ்ணரை பற்றி கேட்டார். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், பெற்றோர்கள்லாம் இப்போ கலியுகத்தில் வந்து ரொம்ப துர்பாக்கியமான சூழ்நிலை. குழந்தைகளுக்கு வந்து பக்தி தொண்டு சொல்லிக் கொடுக்காம ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ணனுடைய லீலைகள், பாகவத கதைகள், இதெல்லாம் பகவானுடைய கல்யாண குணங்கள் அவருடைய லீலைகள்லாம் சொல்லிக் கொடுக்காம இந்த குழந்தைகளை வந்து 4-5 வயசுலேயே சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடும், ஜூனியர் சூப்பர் சிங்கர்ஸ், ஜூனியர் சூப்பர் டான்ஸர், அந்த 4-5 வயசு பிஞ்சு குழந்தைங்க, ஒரு 16-17 வயசு பொண்ணு சினிமாவில் ஆடுறவ எந்த மாதிரி உடல் அம்சங்களை வெளிப்படுத்துவா, எந்த பாகங்களை எப்படி அசைக்கிறா, அவர் எப்படி ஆடுறா, அவங்க அசைவுகள் எப்படி இருக்கும், அதை அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க. எத்தனை வயசில்? 4-5 வயசில். அப்போ அந்த பொண்ணு வளர்ந்து வரும்போது எப்படி இருக்கும், நான் அப்படி அகங்காரம், கர்வம், பொறாமை, பெற்றோர்களை மதிக்கிறது கிடையாது, அம்மாட்ட நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்பேன், அப்பாட்ட சண்டை போடுறது, இப்படி வந்து ரொம்ப ரொம்ப துர்பாக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த குழந்தைகள் வந்து அவ்வளவு சின்ன சின்ன குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க, ரொம்ப கேவலமாக வந்து ஒரு சினிமாவில் ஒரு குத்தாட்டம் போடுற ஆட்டத்தை வந்து டிவியில் ஆடுறாங்க, அதுக்கு வந்து நிறைய முட்டாள்கள் மார்க் போடுறாங்க, டீச்சர்கள்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க, பெற்றோர்கள் என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ என்னாகணும், அந்த குழந்தைய வந்து நம்மளே வந்து நம்ம கலாச்சார சீர்களுக்கு ஆதாரமாயிடுறோம், காரணமாயிடுறோம். நம்ம குழந்தை வந்து நம்முடைய கலாச்சாரம், நம்ம பண்பாடு விலகி போகிறதுக்கு நம்மளே ஒரு முக்கியமான காரணமாயிடும். இப்போ எப்படி ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும், எப்படி நல்ல குழந்தைகள் உருவாகும், அவங்களுக்குள்ள எப்படி பக்தியை பற்றி தெரியும், எப்படி பகவானை பற்றி தெரியும், ஒட்டுமொத்த சமுதாயமும் தேவையில்லாத சந்ததியில் உருவாக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பக்தி ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பகவத்கீதை, பாகவத தர்மம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம தவிர்க்கவே கூடாது, எப்படியாவது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம போதிச்சியாகணும். அப்போ நம்ம முதல்ல அதை தீவிரமாக ஏற்றுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தீவிரமாக பக்தி தொண்டு பண்ணுறோம் அதை குழந்தைகள் பண்ணணும். இல்லை இப்போ சின்ன குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் 4-5 வயசு குழந்தையெல்லாம் அப்பா அம்மா என்ன பண்ணுறோம் அதே பண்ணும், அப்பா ஃபோன் எடுத்து இப்படி பேசினா அதே மாதிரி பேசுவோம், அதே மாதிரி விளையாடும். ஸோ ஒரு அப்பா அம்மா வந்து என்ன செயல் பண்ணுறாங்களோ வீட்டில் அதே தான் அந்த குழந்தையும் செய்யும். ஸ்கூலில் போகும்போது டீச்சர் எப்படியெல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் செய்யும். ஸோ இந்த சின்ன குழந்தைகள் வந்து அதை அப்படியே கிரகிச்சிக்கூடியவங்க, அதே செய்யணும்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம நல்லா பக்தி பண்ணால் நம்ம குழந்தைகள் நல்லா பக்தி பண்ணுவாங்க, நல்லா பகவான் மேலே அன்பு செய்வாங்க, பக்தி தொண்டு பண்ணுவோம், நல்ல ஒரு குழந்தைகளாக ஒழுக்கம், பண்பாடு. ஸோ அவங்களுக்கு ராமாயணம், மகாபாரத கதையெல்லாம் சொல்லும்போது எப்படி சகோதரர்களை ஒற்றுமையாக இருக்கிறது, எப்படி பகவான் மேலே அன்பு செய்கிறது, எப்படி பிரஜைகள் மேலே அன்பு செய்கிறது, எப்படி வந்து பெற்றோர்களுக்கு மரியாதை செய்கிறது, எப்படி ஆன்மீக குரு டீச்சருக்கு எப்படி மரியாதை பண்ணுறது, இது எல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதை தவறிட்டோன்னா இப்போ பாருங்கள், ஆண்டாள் வந்து எவ்வளோ ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணோட லீலைகள்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்க வந்து இயல்பாகவே பகவான் மேலே அன்பு வெளிப்படுத்தினாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு பாடலையும், ஒவ்வொரு பாசுரத்துலையும் பார்த்தீங்கன்னா பகவானுடைய லீலைகள், அவருடைய அழகு. இந்த முதல் பாசுரம் பார்த்தோம் இல்லையா, முதல் பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, யசோதை இளம் சிங்கம், ரொம்ப அப்படி சிங்கம், இளம் சிங்கமாக இருக்காரா கிருஷ்ணர், அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்குது, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நேரத்தில் இருக்கா, தலையில் மயிர்பீழி வச்சிருக்காரு, ரொம்ப அழகாக கிருஷ்ணோடைய ரூபத்தை வர்ணிக்கிறாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க, நாராயணனே அந்த நாராயணன் தான் ஒருத்தர் தான் நமக்கு பழைய தருவான், அவர் தான் மோட்சம் தருவார், அவர் தான் நமக்கு எல்லாமே, அவரை விட்டால் வேறு வழியே இல்லை, வேறு கதியே இல்லை, பகவான் தான் நமக்கு அடைக்கலம், பகவான் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஆண்டாள் நாச்சியார். நாராயணே நமக்கு பறை தருவான், அவர் தான் நமக்கு வந்து பரமபதம் தருவார், அவரை விட நமக்கு மோட்சம் தரக்கூடிய யாரும் கிடையாது அப்படின்னு ஆண்டாள் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த ஒவ்வொரு பாசுரத்திலையும் பகவானுடைய கல்யாண குணங்கள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள், எல்லாத்தினுடைய நாமம், அந்த நாராயணன், அந்த கிருஷ்ணர், அந்த மகாமந்திர நாமத்தை வந்து ஒவ்வொரு பாடலையும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. யார்? கோதை நாச்சியார், ஆண்டாள். ஸோ இப்படி நம்ம வந்து ஆண்டாளுடைய சரித்திரத்திலிருந்து, ஒவ்வொரு பக்தருடைய சரித்திரத்தையும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். எப்படி பகவான் மேலே அன்பு செய்கிறது, எப்படி பக்தி தோணும், எப்படி தன்னை வந்து எளியோனுக்கு எளி, ரொம்ப எளிமையான பக்தராக வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த பக்தி தொண்டை வந்துட்டு எல்லா பக்தர்களும் போதிக்கிறாங்க. ஸோ ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க, இந்த திருப்பாவை இந்த 30 பாடலை வந்து பார்த்தோம்னா நம்மளை எழுதி எழுப்பி விடுற தூங்குறவங்களும் எழுப்புறாங்க. தூங்குறது என்னது, முடிச்சுட்டே தூங்குறவங்க நம்ம தான் இல்லையா? நம்ம தூங்குறது கண்ணை மூடி தூங்குறது இல்லை, நம்ம முடிச்சிருக்கோம் நம்ம தூங்குறோம். தூங்குறோம், தூக்கம்னு என்னது, அறியாமை. நம்ம அறியாமையில் இருக்கோம். அப்ப யார் தூக்கத்தை வென்றவர், யாரு நம்ம யார் சொல்றோம், குட்டாகேசன் இல்லையா? அர்ஜுனா வந்து குட்டாகேசன், தூக்கத்தை வென்றவர். ஏன்னா அவர் அறியாமலிருந்து விடுபட்டார். கிருஷ்ணாட்டிருந்து பகவத்கீதை கேட்ட உடனே அர்ஜுனன் அறியாமலிருந்து விடுபட்டார், குட்டாகேசன். ஸோ அர்ஜுனன் உடைய வழியை நம்மளும் பின்பற்றணும். ஸோ நம்ம வந்து அறியாமலிருந்து விடுபடணும். இப்போ அறியாமலிருந்து விடுபடணும்னா இந்த உன்னதமான பகவத்கீதையை நம்ம பக்தரிடத்திலிருந்து கேட்கணும். புரோபாவுடைய விளக்கங்களை படிக்கும்போது நம்மளும் படிப்படியாக அறியாமையிலிருந்து தூக்கத்திலிருந்து விடுபடுவோம். ஸோ அதனால தான் ஆண்டாள் நம்மளை எழுப்புறாங்க, தினமும் காலையில் எழுப்புறாங்க. எந்திரி, தூங்குறது போதும், அறியாமை மாயிலிருந்து தூங்கிட்டு இருக்காத, எந்திரி. எந்திரிச்சு அதிகாலையில் குளிச்சுட்டு பகவானை சேவிக்கணும், பகவானை நாமத்தை உச்சரிக்கணும், பக்தி தொண்டு செய்யணும், பகவான் இடத்துல அன்பு பரிமாற்றம் செய்யணும். ஸோ இதெல்லாம் ஆண்டாள் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆண்டாள் நாச்சியார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மளும் ரொம்ப நல்ல வைஷ்ணவம், நல்ல பக்தராகணும், நல்ல பகவான் நிறைய சேவை பண்ணணும். அகங்காரம், கர்வம், பொறாமை, போட்டி எதுவும் இல்லாமல் ரொம்ப எளிமையான வைஷ்ணவருக்கு வைஷ்ணவ அடியாருக்கு அடியோர் சேவகனுடைய சேவகனுடைய சேவகனாக இருந்து ஒரு கடைநிலை பக்தனாக இருந்து எப்போவுமே நம் தமிழ் நம்மளை வந்து அவர் ஆரம்ப நிலையை பக்தனாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப பணிவாக சேவை பண்ணி ரொம்ப அடக்கமாக இருந்து குருவிட்ட இருந்து பகவத்கீதை கேட்டோம்னா நம்ம கட்டாயம் வந்து எல்லா விதமான அறியாமையிலிருந்து விடுபடுவோம். இந்த உன்னதமான அறிவு வந்து பகவான் நமக்கு கட்டாயம் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் இடத்திலும் பிரபுபார் இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணுவோம். நமக்கும் கிருஷ்ண உணவில் முன்னேற்ற வரையணும். பகவானுடைய இந்த பகவத்கீதை வந்து நம்ம புரிஞ்சுட்டு நிறைய பகவானுடைய பக்தி தொண்டு பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த பகவத்கீதை பிரபுபாடி புஸ்தகத்தை விநியோகம் பண்ணி நிறைய பேர் வந்து இந்த கிருஷ்ண உணர்வில் கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம்.